السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. ربي اشرح لي صدري ويسر لي أمري அளவற்ற அருளாளனும் நிகற்ற அன்புடனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனது அருள் மறையில் யா யோ அல்லதி நாமனு, ஈமான் கொண்டவர்களே, கோ அம்புசக்கும் வாஹிலிக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒக்கோது ஹன்னாசுவல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களுமாகும். அலைஹா மலாயிக்கத்துன் இலாலுன் ஷிதாதுன், அந்த நரகத்திற்கு பாதுகாவலர்களாக வலிமை வாய்ந்த பலம் மிக்க மலக்குமார்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும், அவர்கள் ஒருபோதும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாதவர்கள். யஃபலூன மா யுஅமரூன், அவன் அவர்களுக்கு என்ன கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளையே செய்பவர்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் அந்த நரகத்தினுடைய பாதுகாவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நரகம் என்பது பொதுவாக பாவிகளுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமாக இறைவனை மறுப்பவர்களும் அவனுக்கு இணை வைப்பவர்களும் அதில் அதிகமாக இருப்பார்கள். அல்ல, கற்களும் அதனுடைய எரிபொருள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கற்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மனிதர்களால் வணங்கப்படுகிற கற்சிலைகளும் தெய்வங்களும் அந்த நரகத்திலே போட்டு நிரப்பப்படும். அதனுடைய எரிபொருள் கற்கள் இயல்பாகவே சூடானால் அதோடு இரு சுற்றியிருப்பவர்களையும் அது சூடாக்கும். அந்த அடிப்படையில் மனிதர்களோடு அவைகளையும் போடப்படுகிற போது அதனுடைய வெப்பமும் நரகத்தினுடைய வெப்பமும் அந்த மனிதர்களை தாக்கும். அதன் காரணமாக அல்லாஹ் அவைகளையும் நரகத்திற்கு போடப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்திலே உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அதுவும் மோமின்களே என்று அழைத்துத்தான் சொல்கிறான், காஃபிர்களே என்று அழைக்கவில்லை. யா அய்யுஹல்லதீ நாமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து செல்கிற போது ஈமான் கொண்டவர்களும் நரகத்திற்கு போக இருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு அதிலிருந்து கிடைக்கிறது. அதனால் அச்சந்திருந்த நிலையிலே இருக்க முடியாது, அதை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும். ஈமான் கொண்டவர்கள் எதனால் நரகத்திற்கு போகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வாக அவர்களை நரகத்திலே தள்ளுவதில்லை, தங்களது செயல்களால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நடப்பதால் இந்த உலகத்திலே அவர்கள் மிகப்பெரிய பாவமான காரியங்களில் ஈடுபடுவதால் அந்த நரகத்திற்கு போடப்படுகிறார்கள். எனவே பாதுகாக்குகின்ற பொறுப்பை அல்லாஹ் நம்மிடத்திலே கொடுத்து விட்டார். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மேலும் உங்களது குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நெருப்பிலே இருந்து பாதுகாப்பது ஒவ்வொரு குடும்ப தலைவரின் பொறுப்பு என்பதை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகிறான். இந்த உலகத்திலே நமக்கு நம்முடைய குடும்பத்தார்கள், நமது மனைவி மக்கள், அவர்களுக்காகத்தான் இந்த உலகத்திலே பாடுபடுகிறோம். எல்லா சிரமங்களும் அவர்களுக்காகத்தான் படுகிறோம். தனி மனிதனாக இருந்தால் இவ்வளவு நாம் ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பம் சிறந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பாடுபடுகிறான். அவனுக்கு தேவையானது போக தனது மனை மக்களுக்கு தேவையானதை கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லும் பகலும் அயராது உழைக்கிறான். தூக்கத்தை பார்ப்பதில்லை, உடல் நலத்தை பார்ப்பதில்லை, பசியை பார்ப்பதில்லை, அத்தனையுமே துறந்து விடுகிறான் தன்னுடைய குடும்பத்தாருக்காக. பகல் நேரங்களிலே கடுமையான உழைப்பின் மூலமாக அவன் சாப்பிடுகின்ற நேரம் வந்தாலும் கூட அதை தள்ளி வைத்து விடுகிறான். மழை ஜலம் கழிக்கின்ற தேவைகள் ஏற்பட்டாலும் கூட அதை ஒதுக்கி வைத்து விடுகிறான். சேர்க்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும், ஏன் அவன் ஒன்றும் இந்த உலகத்திலே அந்த செல்வங்கள் அழிகிற வரையிலும் அவன் இருப்பதில்லை. கொஞ்ச காலம் வாழப்போகிறான், அதற்கு அவ்வளவு செல்வம் தேவையில்லை. இருந்த போதிலும் கூட தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், தன்னுடைய மனை மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வளவு உழைப்பு உழைக்கிறான். அவர்களுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அத்தனையுமே ஏற்பாடு செய்து கொடுக்கிறான். பிள்ளைகள் படித்தால்தான் அவர்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும் என்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கிலே பணத்தை செலவு செய்து படிக்க வைக்கிறான். பின்னால் அந்த பிள்ளைகள் இவன் தன்னை பார்ப்பார்கள், கவனிப்பார்கள் என்றெல்லாம் அவன் யோசிப்பதில்லை, அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவனை சிறந்த மனிதனாக ஆக்க வேண்டும், உயர்ந்தவனாக ஆக்க வேண்டும். நான் படுகின்ற சிரமங்கள் எனது பிள்ளை படக்கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவெல்லாம் முயற்சிக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்கிறோம். எல்லா பெற்றோர்களும் அப்படித்தான், யாருமே அதிலே சளைத்தவர்கள் அல்ல. அப்படி இந்த உலகத்திலே அவர்கள் அவருடைய சிறந்த வாழ்வுக்காக வேண்டி, இந்த உலகத்தில் அவர்கள் நல்ல வாழ வேண்பதற்காக வேண்டி இவ்வளவு முயற்சிகளை செய்கிறோம், இவ்வளவு தன்னை வருத்திக் கொள்கிறோம், இவ்வளவு அவர்களுக்காக வேண்டி பாடுபடுகிறோம். ஆனால் மறுமையிலே நரகத்திற்கு கொல்லியாக அவர்கள் ஆகுவதற்காக வேண்டி, அதிலிருந்து அவர்களை பாதுகாக்குவதற்காக வேண்டி என்ன செய்திருக்கிறோம்? அவர்களை அதிலிருந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், உங்களது குடும்பத்தாரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதற்காக என்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம்? சுவர்க்கத்திற்கு போவது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமது குடும்பத்தாரில் நமது பிள்ளைகள் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த உலகிலே நாம் என்ன முயற்சித்திருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், குல்லுக்கும் ராவின் வ மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி. இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொருவருமே பாதுகாப்பாளர், பொறுப்பாளர். அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை குறித்து அவர்கள் விசாரணை செய்யப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு, ஒரு ரஜுல் ராயின், ஒரு ஆண் மகன் அந்த குடும்பத்தாரின் பொறுப்பாளராக இருக்கிறான். எனவே அந்த குடும்பத்தை குறித்து அவன் விசாரிக்கப்படுவான், அவனது மனை மக்களை குறித்து, அவனது பிள்ளைகளை குறித்து அவன் விசாரிக்கப்படுவான். வல்மராத்து ஃபீ பைத்தி ஸௌஜிஹா ராயத்துன், ஒரு பெண் அந்த வீட்டினுடைய பொறுப்பாளியாக இருக்கிறாள். அந்த கணவரை குறித்தும், அந்த வீட்டை குறித்தும், அந்த பிள்ளைகளை குறித்தும் அவள் விசாரிக்கப்படுவாள். ஒரு அடிமை அந்த யஜமானுடைய பொருளுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான், அதை குறித்து அவன் விசாரிக்கப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவார்கள். இந்த உலகத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிற குடும்பம் நம்முடைய அமானிதம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அமானிதம். அதை எப்படி வழி நடத்தி இருக்கிறோம்? அந்த பிள்ளைகள் மறுமையிலே நரகத்திற்கு போகாதவாறு என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம்? அவர்களுக்கு என்ன வழிகளை காட்டியிருக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு பொருட்டே அல்ல அல்லாஹ்வை பொறுத்தவரையில். ஆனால் இந்த உலக வாழ்வின் மூலமாகத்தான் மறுமையிலே சுகமான வாழ்வை பெற முடியும். அது நிரந்தரமானது, அது அழிவில்லாதது. உலக வாழ்வு என்பது முடிவு வரக்கூடியது. இந்த வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையின் மூலமாகத்தான் மறுமையிலே நிரந்தரமான சுவன வாழ்வை பெற முடியும். அதற்கான என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். நமது பிள்ளைகளை அடுத்த பக்கத்து வீட்டிற்கு கூட அவர்கள் கொஞ்சம் முகசுளிப்பாக ஏதாவது பேசிவிட்டால் அங்கே அனுப்ப மாட்டோம். யாராயிலும் அவர்களை கண்டு ஏதாயிலும் கொஞ்சம் வெறுப்போடு நடந்து கொண்டால் அடுத்த தடவை அவர்களை அங்கே அனுப்பி வைக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ரோஷம் இருக்கிறது. ஒரு பிள்ளைகள் ஆரம்பத்திலே இந்த டெலிவிஷன் வந்தபோது அடுத்த வீட்டிலே போய் பார்க்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டியே, அங்கே இருக்கிறவர்கள் அந்த குழந்தைகளை விரட்டுகிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டியே டெலிவிஷனை வாங்கி வைத்த பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். ஒரு விளையாட்டு பொருள் பக்கத்து வீட்டு குழந்தை அதை விளையாடி கொண்டிருக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை அதை போய் தொட்ட போது அவர்கள் அதற்காக கடிந்து கொண்ட காரணத்தினால் அதே பொருளை உடனடியாக வாங்கி கொடுக்கின்ற மனோபாவம் உள்ள பெற்றோர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நமது குழந்தைகள் ஒரு அவமானப்படுவதையோ அசிங்கப்படுவதையோ வேதனைப்படுவதையோ நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிள்ளைகளை வாத்தியார்கள் மிரட்டி விட்டார்கள் அல்லது அடித்து விட்டார்கள் என்று குழந்தையை வந்து அழுது சொல்லுகிற போது உடனே வரைந்து கிட்டு போய் நிற்கிறோம் இல்லையா, என் பிள்ளை எப்படி அடிக்கலாம் என்பதாக. ஒரு சின்ன வேதனையை கூட அவர்கள் இந்த உலகத்திலே பெறுவதை எந்த பெற்றோரும் விரும்புவதில்லை, யாரும் அதை அனுமதிப்பதில்லை. யாரு என்ன பேசினாலும் உடனடியாக அவர்களை வம்புக்கு போகிற நிலைதானே இருக்கிறது. அப்படி இருக்கிற போது மறுமையில நமது கண்களுக்கு முன்னாலேயே நாம் நின்று கொண்டிருக்கிற போதே நம் பிள்ளைகளை தூக்கி நெருப்பிலே போடுவார்களே, அது எப்படி நம்மால் சகித்துக் கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்கு இருவிதமான வேதனை எல்லாம் அங்கே கொடுப்பான். உடனடியாக இவனை நரகத்திற்கு அனுப்ப மாட்டான். இவனது பிள்ளைகளை நரகத்திலே தூக்கி போட்டார்கள் படுகின்ற வேதனையை கண்டு இவன் மனம் வெதும்ப வேண்டும், இவனுடைய உள்ளத்திலே கவலை சூழ வேண்டும், அதோடு இவனும் நரகத்திற்கு போக வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நெருப்பு பற்ற வைக்கிற போது அந்த நெருப்பு பிடிப்பதற்காக வேண்டி பெரிய விறகுகளை முதலில் அடுக்க மாட்டார்கள், நெருப்பு பற்றாது. நெருப்பு பிடிப்பதற்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சுள்ளி விறகுகளை எடுத்து முதலில் அதிலே வைத்து அதிலே எண்ணெயை ஊற்றி பற்ற வைப்பார்கள். அதுபோலத்தான் நரகத்திலே ஆரம்பத்திலே பிள்ளைகள் தூக்கி விசிறப்படுவார்கள், பிள்ளைகள் அதிலே தூக்கி போடப்படும், அதை பற்றிய பின்பு பிறகு பெரியவர்கள் பெற்றோர்கள் அதிலே போய் சேருவார்கள். பெற்றோர்களின் கண்களுக்கு முன்னாலே இந்த நிகழ்வு நடைபெறும். கியாமத்தில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவார். எல்லா நபிமா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி நபிமார்களை அணுகுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அணுகுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், நானே அந்த தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்ட காரணத்தினால் அல்லாஹ் என்னை இன்றைக்கு என்ன செய்ய போகிறானோ என்ற கவலையில் உட்கார்ந்திருக்கிறேன், என்னால் உங்களுக்கு சிபாரிசு செய்ய முடியாது, நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்களை போங்கள் என்று சொல்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஓரத்திலே சோகமாக உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களிடத்திலே போய் கேட்பார்கள், நாங்கள் நீங்கள் எங்களுடைய இரண்டாம் தந்தை, இரண்டாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்கிறேன் என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு காரணங்களை சொல்வார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன காரணம் சொல்வார்கள் தெரியுமா, அல்லாஹ் எனக்கு மார்க்க என்னை நபியாக அனுப்பினான், நீண்ட ஆயுளை கொடுத்தான், 950 ஆண்டுகள் இந்த உலகத்திலே நான் பிரச்சாரம் செய்தேன், 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தும் குறுகிய ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் என்னை நம்பி இஸ்லாத்திற்கு வந்தார்கள், மற்றவர்கள் எல்லாம் அல்லாஹ் அழித்து விட்டான், என்னுடைய மகனை என்னுடைய பேச்சை கேட்கவில்லை, என்னுடைய மகன் காவிரிகளிலே உள்ளவனாக இருந்தான், நீர் வந்தபோது தண்ணீர் வந்தபோது எல்லா மக்களையும் அடித்து சென்றது, நான் அவனை அழைத்தேன், நீ வந்து கப்பலிலே ஏறிவிடு என்பதாக அவன் சொன்னான். நான் மலைக்கு மலையிலே ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னான். அந்த நேரத்திலே நான் அவனை சொன்னேன், இந்த தண்ணீர் மலையும் விடாது எல்லாத்தையுமே மூழ்கடித்து விடும் என்று சொன்னேன். அதற்குள்ளால் எங்களுக்கு மத்தியில் ஒரு அலை தோன்றியது, அவனை தண்ணீர் அடித்து விட்டு போய்விட்டது. இப்போது அல்லாஹ் என்னை பார்த்து இத்தனை ஆண்டுகள் உன்னை வாழ வைத்தும் நீ பெற்ற மகனையே உன்னை இஸ்லாத்திலே சேர்க்க முடியவில்லையா என்று கேட்டால் நான் அதற்கு என்ன பதில் சொல்வேன், அவனை உன்னால் நேர்வழிப்படுத்த முடியவில்லையா என்று கேட்டால் அதற்கு நான் என்ன பதில் சொல்வேன், அந்த கவலையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், எனவே என்னால் உங்களுக்கு சிபார் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் என்பதாக பெருமானார் சொல்லலாம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நெபிக்கே அந்த நிலை என்று சொன்னால் சாதாரண நம்மை போன்ற மனிதர்களுக்கு என்ன நிலை ஏற்படும்? பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறோம், எவ்வளவு ஆடம்பரமாக வளர்க்க முடியுமோ அவ்வளவு ஆடம்பரமாக வளர்க்கிறோம். பின் விளைவுகளை பற்றி சிந்திப்பதே இல்லை, யோசிப்பதே இல்லை. அப்போது நன்றாக இருக்க வேண்டும். நிறைய பிள்ளைகள் வழிதவறி போய்விடுகிறார்கள். மார்க்கம் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. வீட்டிலே மார்க்க சூழ்நிலையே கிடையாது. முன்னர் வாழ்ந்தவர்களிடத்தில் எல்லாம் அவர்களது இல்லங்கள் எல்லாம் பள்ளிகளாக இருக்கும், பள்ளிவாசல்களாக இருக்கும். எல்லா நேரமும் தொழுகை நடந்து கொண்டிருக்கும். ஆண்கள் பள்ளியில வந்து ஜமாக்காக சொல்வார்கள், பெண்கள் வீட்டிலே ஐங்கால தொழுகையை நிறைவேற்றுபவர்களாக இருந்தார்கள். பெண்களும் குழந்தைகளும் இந்த என்ற எந்த வீடு பள்ளிவாசல்களாக இருக்கிறது, இந்த எந்த வீடுகள் தொழுகிடமாக இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாவு சபீன சினீன. நீங்கள் உங்களது பிள்ளைகளை 7 வயதாக இருக்கிற போதே தொழச் சொல்லி ஏவுங்கள், தொழச் சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். வதரிபுஹும் அலையா வஹும் அப்னாவு அஷரின், அவர்கள் 10 வயதை அடைந்தும் தொழவில்லை என்று சொன்னால் அதற்காக வேண்டி அவர்கள் அடியுங்கள், தண்டியுங்கள். 7 வயசுல தொழவு சொல்லணும், 10 வயசு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். 10 வயசான பிறகும் அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால் அவர்கள் அடித்து தொழவையுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10 வயசுல ஒன்றும் அவர்களுக்கு தொழுகு கடமை இல்லை, 7 வயசுலையும் கடமை இல்லை. ஏன்? அந்த பயிற்சி வர வேண்டும், அந்த பழக்கம் வர வேண்டும். அப்போதான் இஸ்லாமிய ஒரு சூழல் அங்கு உருவாகும். அடுத்து சொன்னார்கள், 10 வயதுக்கு பிறகு அவர்களை உங்களது படுக்கையில் இருந்து பிரித்து விடுங்கள், அதுக்கு பிறகு சேர்ந்து படுக்க வைக்காதீர்கள். இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் எதற்காக சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன? ஒவ்வொரு குழந்தைகளையும் அவர்களது பெற்றோர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இத்தனை விஷயங்கள் சொல்லித்தரப்படுகின்றன என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பார்த்தால் அதிகமாக நம்ம முஸ்லிம் குழந்தை பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார்கள். ஆனால் எந்த குழந்தைகள் மதரசாவிலே பள்ளிவாசலில் வந்து குரான் ஓதுகிறார்களோ அவர்கள் தான் இந்த முழு ஆடையை போட்டு விட்டு போகிறார்கள். யூனிஃபார்ம், ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் ஒன்று இருக்கிறது. அதற்கு மேலாக இவர்கள் இங்கிருந்து வீட்டில் இருந்து பள்ளிக்கூடம் வரையிலும் புர்கா அணிந்து கொண்டு அல்லது தலையை மறைத்துக் கொண்டு போகிறார்கள். மதரசாவிலே வராத ஓதாத குழந்தைகளை பார்த்தால் காபிர்களை போன்ற தோற்றத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லீம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறு வயதிலே இருந்தே தலையை மறைப்பதில்லை, கால்களை மறைப்பதில்லை, கைகளை மறைப்பதில்லை. இன்னும் சில நேரங்களில் ஏதாவது விசேஷம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டால் பிள்ளைகள், பெரிய வளர்ந்த பிள்ளைகளுக்கு கூட ஆடைகளை முட்டுக்காலுக்கு மேலே அணிகிறது போல, 2 கைகளும் முழுமையாக திறந்திருப்பதைப் போல ஆடைகளை வாங்கி கொடுத்து தான் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் பெற்றோர்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பின்னால் பாதிக்கும் என்பதை யாரும் யோசிப்பதில்லை. அதற்கு பிறகு கொய்யோ மொழியோ போய்விட்டது என்று சொல்லி புலம்பி எந்த பயனும் கிடையாது. சிறு வயதிலே இருந்தே மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்து பழக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த பகுதியினுடைய வெக்கம் போய்விடும். கைகளை எல்லாம் திறந்து கொண்டு போகிற போது அந்த பகுதியினுடைய வெக்கம் சிறு வயதிலிருந்து போய்விடுகிறது. பெரிய வயதாகிற போது அவர்கள் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. இஸ்லாம் என்ன மார்க்கம் வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறதோ அதை கடைபிடிக்க வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளை பாருங்கள், அந்த முறையோடு அவர்கள் போகிறார்கள். இன்னும் சில பிள்ளைகள் யாரையாவது பார்த்து, நீ மதரசால ஓதுற பிள்ளை தானே, ஏன் தலையை மறைக்காமல் வந்திருக்கிறாய் என்று சொன்னால், இல்ல எங்க அம்மா தான் தலையெல்லாம் ஒண்ணு போட வேண்டாம்னு சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம இடத்துல அது பதில் சொல்கிறது. கெடுக்குகின்ற சூழலில் தான் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு இது எங்கு ஒன்றை சேர்த்தும், நரகத்திலே ஒன்றை சேர்த்தும். ஒழுக்கம் என்பது பெற்றோர்கள் கையில் தான் இருக்கிறது. சல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், குள்ளு மௌலூதின் யூலது அலா பித்ரத்தில் இஸ்லாம், பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தினுடைய இயற்கையில் தான் பிறக்கிறது. இஸ்லாம் என்ன சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்கிறதோ அந்த நிலையில் தான் அல்லாஹ் ஒவ்வொரு குழந்தைகளையும் இந்த பூமியில பிறக்க செய்கிறார். அது யாருடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி. ஆனால் பைன்னாபவாஹுபிதானி பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளும் கிறிஸ்தவர்களாக போய்விடுகின்றன. அவர்கள் நெருப்பு வணங்குகிறார்கள் என்றால் அவர்கள் நெருப்பு வணங்குகிறார்கள், பிள்ளைகளும் மாறிவிடுகின்றன. யகூதிகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளும் யகூதிகளாக மாறிவிடுகிறது. பெற்றோர்கள் எப்படி அப்படித்தான், பெற்றோர்கள் தீண்டார்களாக இருந்தால், மாற்றப்பட்டுடையவர்களாக இருந்தால் அந்த பிள்ளையும் மாற்றப்பட்டுடைய குழந்தையாக வளரும். அதே நேரத்திலே பெற்றோர்கள் நவீன கலாச்சாரங்களுக்கு அடிமைப்பட்டு பிள்ளைகளை தங்களைப் போலவே ஆக்கிவிடுகிறார் என்று சொன்னால் கடைசியில் அந்த பிள்ளைகள் இந்த உலகத்திற்கும் பயனில்லாது, மறுமையிலும் அவர்களுக்கு பயனில்லாது போய்விடும் என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலிலே குரானை கற்றுக் கொடுக்க வேண்டும். குரான் அவருடைய உள்ளத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் கொஞ்சமாக நிறையச்சம் வரும். அறவே இல்லை என்று சொன்னால் யாருக்குமே அதை பற்றி அக்கறை இருக்காது. திருக்குறானை கற்றுக் கொடுப்பதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம், யோசித்து பார்த்திருக்கிறோமா? ஒவ்வொரு மாநிலங்களிலும் பள்ளிவாசல்களிலே மக்தபு மதரசாக்கள் நடைபெறுகின்றன. குரானை கற்றுக் கொடுவதற்கான மதரசாது, அங்கு வேறு எதுவும் சொல்லித் தரப்படுவதில்லை. எனக்கு தெரிந்து குரான் சொல்லிக் கொடுப்பதற்காகவே அந்த பிள்ளையினுடைய வாயிலே குரானுடைய வசனங்களை வர வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே இந்த மதரசாக்கள் நடைபெறுகின்றன. அதற்காக பள்ளி நிர்வாகங்கள் செலவு செய்கின்றன, ஏற்பாடு செய்கின்றன. இந்த மதரசாவை உற்சாகப்படுத்துவதற்கான என்னென்ன நிகழ்வுகள் நடத்த வேண்டுமோ எல்லாத்தையுமே செய்கிறார்கள். எத்தனை பேர் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புகிறோம், கேட்டா சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம், அந்த குழந்தை எந்திரிக்கிறது இல்ல, ஏழு மணிக்கு தான் எந்திரிக்குது, அல்லது ஸ்கூலுக்கு ஏழு மணிக்கே போயிடலாம் அப்ப மட்டும் எந்திரிக்கும். நம்ம சொன்ன ஆறரை மணிக்கு மதரசா சொன்னா ஏழு மணிக்கு தான் எந்திரிக்குதுன்னு சொல்றோம். ஆனா இன்னும் சில பெற்றோர்கள் அவரிடத்திலே கேட்கிற போது ஏழு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடணும், ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். அது எப்படி சாத்தியப்படுகிறது? எத்தனை பெற்றோர்கள் காலை ஐந்து மணிக்கு குழந்தைகளை எழுப்பி ஹிந்தி டியூஷன் படிப்பதற்காக விட்டுவிட்டு வருகிறார்கள் தெரியுமா? பள்ளிவாசலுக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முடிவதில்லை. அதை பத்தி எந்த அச்சமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. இந்த பிள்ளைக்கு குரான் வர வேண்டிய வயதிலே வரவில்லை என்று சொன்னால் அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் கொண்டு வர முடியாது. வயதுக்கு வந்த பிறகு வீட்டில் உட்கார்ந்த பிறகு உஸ்தாதிகளை கொண்டு வந்து ஓத வைக்கலாம் அப்படின்னு சில பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். சில பேர் கல்யாணத்துக்கு நெருக்கமான பிறகு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாங்க குரான் ஓதி இருக்குதா அப்படின்னு. இல்ல ஓதலன்னு சொல்ல வரும்போது அவர்கள் சொல்கிறார்கள் குரான் ஓத வைங்க. 19 வயசு 20 வயசுல கொண்டு போய் வீட்டில் வந்து ஓதி கொடுக்க முடியுமா என்று கேட்கிற போது எவ்வளவு வெக்கமாக இருக்கிறது. திருமணத்திற்காக வேண்டி குரான் ஓத வேண்டும், அப்போது அந்த அக்கறை வருகிறது. அந்த பிராயத்திலேயே, அந்த 7 வயது 8 வயது பிராயத்திலேயே அது குரானை கற்றுக்கொண்டது என்று சொன்னால் அந்த குரானுடைய அந்த தாக்கம் அந்த உள்ளத்திலே இறங்கி கொஞ்சம் இறையச்சமும் ஈமான் அதனுடைய பழக்கத்திலே வந்துவிடும். அதுக்கெல்லாம் எந்த ஏற்பாடுமே நம்ம செய்யறதில்லை. அல்லாஹ்விடத்தில் என்ன நாம் பதில் சொல்லும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, காலையிலே வரக்கூடிய பிள்ளைகள் ஓதுகிறார்கள், அதிகாலையிலே மதரசா 6:30 to 6:30 வருகின்ற பிள்ளைகள் ஓதுகிறார்கள், அவர்களுக்கு குரான் கிடைத்து விடுகிறது, பெரும்பாலும் 90% கிடைத்து விடுகிறது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எழும்புகிற போதே குரான் ஓத வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் எழும்புகிறார்கள். குரான் ஓத வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அவர்கள் வீட்டை விட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு குரானை கொடுத்து விடுகிறார். ஒரு சின்ன முயற்சி, அந்த முயற்சியின் மூலம் அவர்கள் குரானை பெற்றுக் கொள்கிறார்கள். காலம் முழுவதும் பள்ளியாசிரம் வச்சு ஓதி கொடுக்கறதுக்கெல்லாம் இங்க தயாரா இல்ல, நீங்களும் தயாராக இல்லை. அப்படி யாரும் ஓத போறதில்ல, வருஷ கணக்கில் 1 வருடமோ 2 வருடமோ அந்த பிள்ளைகளை பள்ளிவாசலை கொண்டு போய் விட்டுவிட்டால் அங்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் அவர்களது உள்ளத்திலே பதியும். நாளைக்கு உங்களுக்கும் அவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள், உங்களை உதாசீனப்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ் ரசூலுடைய பயம் அவர்களுக்கு உள்ளத்திலே உண்டாகும். இதையெல்லாம் விட்டுவிட்டு பொறுப்புத்தனமாக நாம் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறோம். அவர்கள் அந்த படிப்பு படிக்க வேண்டும், இந்த படிப்பு படிக்க வேண்டும், அவ்வளவு சம்பாத்தியம் செய்ய வேண்டும், இவ்வளவு சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை சம்பாதிக்கின்ற ஒரு இயந்திரமாகவே மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் மனிதர்களாக மூமியங்களாக நான் கருதுவதில்லை. அன்புக்குரியவர்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயங்களை போதிக்குகின்ற இடத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அப்படித்தான் சொல்லி தருகிறார். அப்படி கற்கவில்லை என்று சொன்னால் நரகத்திற்கு அடிவுளிகளாக போவார்கள். அதை பார்த்து நாம் எப்படி சகித்துக் கொள்வோம் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அத்திபு அவலாதுக்கும் அலா சலாத்தி சாலின், 3 குணங்களின் மீது உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். 1, ஒப்பு நபிக்கும், உங்களது நபியின் மீது பாசத்தை அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துங்கள். இந்த குழந்தைக்கு யார் மீது பாசம் இருக்கிறது யோசித்து பாருங்கள். நபியின் மீது பாசம் வந்தால் அல்லாஹ்வின் மீது பாசம் உண்டாகும். நபியின் மீது பாசம் ஏற்பட்டால் பெற்றோர்களின் மீது பாசம் ஏற்படும், உறவுகளின் மீது பாசம் ஏற்படும். அதற்காகத்தான் சல்லல்லாஹு சொல்கிறார்கள், உங்களது நபியின் மீது பாசத்தை அந்த குழந்தைகளுக்கு முதலே அதை கற்றுக் கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார், அவர்களுக்கும் நமக்கும் இல்ல தொடர்பு என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பாருங்கள். யாருக்காக தெரிகிறதா, ரசூலுல்லாஹி பேரை கேட்டாலே நிறைய குழந்தைகளுக்கு தெரியாது. பெருமானார் சல்லாஸ்முடைய பெற்றோர்களது பெயரை கேட்டாலே தெரியாது. அதே நேரத்தில் என் பிள்ளை பாருங்க ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ்ல சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அதை சொல்வதை கேட்டு நாம் மகிழ்கிறோம், புலங்காகிதம் அடைகிறோம். ரசூலுல்லாஹுடைய பெயரை கேட்டு எந்த பெற்றோர்களால் சந்தோஷப்பட்டிருக்கிறோமா, அவர்களுடைய வாரியில் இருந்து ரசூலுல்லாஹுடைய பெயர் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறோமா, எப்படி அந்த குழந்தைய நல்ல முறையில் வளரும். அதற்கடுத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹுவ ஆலி பைதிஹி, ரசூலுல்லாஹி குடும்பத்தார்களின் மீதும் அவர்களது பாசத்தை அவர்கள் உள்ளத்திலே ஏற்படுத்துங்கள். மூன்றாவதாக திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நாளிலே அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே இருக்கின்ற நிலையிலே அவர்களுக்கு ஒதுங்குகிற இடம் கிடைக்கும். அது யாரோடு என்று சொன்னால் நபிமார்களோடும் அஸ்மியாக்கள் என்று சொல்கிற நல்லவர்களோடும் அவர்கள் ஒதுங்கி நிற்பார்கள். குர்ஆனை சுமந்த குழந்தைகள் இந்த உலகத்திலே அது பெரிய பேரா அல்லது அவர்களுக்கு மாடி மாடியாக மாடி கட்டி வைக்கின்றது பேரா, சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே ஒன்றுமே இல்லாத இந்த காலகட்டத்திலே நபிமார்களோடு நல்லவர்களோடு அவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே ஒதுங்குகின்ற அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, ஹக்குல் வலதி அலல் வாலிதி, ஒரு தாய் ஒரு பெற்றோர் ஒரு தந்தையினுடைய கடமை ஒரு பொறுப்பு என்னவென்று சொன்னால் ஐயஹஸ்னு இஸ்மஹு, அந்த குழந்தைக்கு நல்ல அழகான பெயர் வைப்பது, அழகான பெயரை வைக்க வேண்டும். நல்ல பெயர் அழகான பெயர் என்று நினைத்து எதையாவது கண்டதையெல்லாம் குப்பைகள் எல்லாம் வைத்து வரக்கூடாது. பிள்ளைகளுக்கு அழகான பெயரை சூட்ட வேண்டும். அல்லி முகமது கிதாப அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பெற்றோர்கள். அது அவர்களுடைய பொறுப்பு, அவருடைய கடமை. அதற்கடுத்து அவர்களுக்கு வயது வந்து விட்ட போது அவர்கள் இதா பல திருமண வயதை அடைந்து விட்டால் அந்த திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து திருமணம் முடித்து வைக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதெல்லாம் பெற்றோர்களது கடமை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மா நஹல வாலிதுன் வலதஹு மின் நுஹலி அஃதல் மின் அதபின் ஹஸனின், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற அன்பளிப்புகளை என்ன அன்பளிப்பு கொடுத்தாலும் சரி, பிள்ளையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு ஆடைகளை வாங்கி அன்பளிப்பு செய்கிறோம், நகைகளை வாங்கி அன்பளிப்பு செய்கிறோம், வசதி பெற்றவர்கள் வாகனங்களை வாங்கி அன்பளிப்பு செய்கிறார்கள், நவீன காலத்தினுடைய பொருட்களை எல்லாம் வாங்கி அவர்களுக்கு அன்பளிப்பு செய்கிறோம். பிள்ளை கேட்டு விட்டான் எப்படியாவது செஞ்சு கொடுக்கிறோம். ஆனால் சல்லாவின் சொல்கிறார்கள், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்கிற அன்பளிப்புகளிலே உயர்ந்த அன்பளிப்பு, சிறந்த ஒழுக்கத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை. அதுதான் பெரிய அன்பளிப்பு. ஏனென்று சொன்னால் நீங்கள் கோடி கோடியாக அவர்களுக்கு சேர்த்து வைத்தாலும் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சேர்த்து கொடுத்த அத்தனையுமே ஓராண்டிற்குள்ளாக அல்லது ஆறு மாதங்களுக்குள்ளாக அது தீர்ந்து போய்விடும், அழித்து விடுவான். ஒழுக்கம் இல்லாத நேரத்திலே பொருள் இருந்தால் என்ன ஆகும், எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்தீர்கள், நீங்கள் இருக்கின்ற காலத்திலே அல்லது உங்களது மறைவுக்கு பிறகும் அந்த பொருள்கள் அத்தனையுமே அவன் சுத்தமாக அழித்து விடுவான் ஒழுக்கம் இல்லாதவனாக இருந்தால். அதே நேரத்திலே ஒழுக்கம் உடையவனுக்கு நீங்கள் ஒன்றுமே சேர்க்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் சிறந்த மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கொடுக்கின்ற அன்பளிப்புகளிலே உயர்ந்தது மிக அழகானது சிறந்தது ஒழுக்கம்தான், சிறந்த ஒழுக்கம்தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை கொடுத்து விட்டால் இம்மையிலும் அவர்கள் வெற்றியாளர்கள், மறுமையிலும் வெற்றியாளர்கள். என்ன அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் முடிந்து மதரசாக்கள் ஆரம்பமாகின்ற தருணம் இந்த தருணம். நிறைய பேத்துக்கு அந்த ஈகோ இருக்கிறது, நம்ம வசதியானவங்க பள்ளிவாசலுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கிறதா, பள்ளிவாசலுக்கு வந்தா தான் குர்ஆன் கிடைக்கும், நீங்க எவ்வளவு பெரிய திறமையான ஆளை வீட்டுக்கு கொண்டு வந்து ஓத வச்சாலும் மாச கணக்குல வருஷ கணக்குல அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் அவ்வளவு சீக்கிரம் வராது. எழுதி வச்சுக்கிறேங்க, அனுபவத்தை சொல்லுகிறேன், சீக்கிரம் கிடைக்காது. இங்க வந்து ஓதவருந்து ஓதுகின்ற நிலை வேறு, உங்களை வீட்டை தேடி வந்து அவர் சொல்லிக்கின்ற நிலை வேறு. கண்டிஷன் பண்ண முடியாது. அதன் காரணமாக 6 மாதமும் 1 வருடமும் இங்கே குரானை அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள், குரானுக்கு வந்து விடுவார்கள். எனவே பிள்ளைகளை மதரசாவிலே ஓத வையுங்கள், நரகத்திலே அவர்களை பாதுகாப்பு தேடுங்கள். உங்களது பிள்ளைகள் சிறந்தவர்களாக இருந்தால், அறிவாளிகளாக இருந்தால், நீங்கள் நரகவாதியாக இருந்தாலும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பார்கள். ஒரு பெரும் பாவியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே பெரும் பாவம் செய்து தௌபா செய்யாமல் இறந்து போய்விடுகிறான், ஆனால் மறுமையில் அவனும் சிவனவாதியாக ஆக முடியும். நல்ல பிள்ளைகளை பெற்றிருந்தால், சாலையான பிள்ளைகளை பெற்றிருந்தால் அந்த பிள்ளைகளுடைய துவா அவனுடைய பாவங்கள் அத்தனையுமே அழித்துவிடும். இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது, இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம், இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம், அதை பாதுகாக்கப்பட வேண்டும். முஸ்லிம்களாக இருந்து முஸ்லிம்களுடைய வாழ்வு போல் இல்லாமல் முஸ்லிம்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய சூழல் குடும்பத்திலும் எல்லா இடத்திலும் உண்டாக வேண்டும். ஒவ்வொரு வீடும் மஸ்ஜிதுகளாக இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே தொழுகை நடக்க வேண்டும். பெண்களும் குழந்தைகளும் தொழ வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வீட்டுக்கு வந்தால் இன்னைக்கு லோகர் தொழுதையா அசர தொழுதையா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த வீடு மாறுமானால் அது அல்லாஹ்வுடைய சுவனங்களிலே ஒரு சுவனமாக அந்த வீடு அமையும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. வளரமான அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையை, நல்ல வழக்கங்களை அல்லாஹ் நம்மிலே ஏற்படுத்தி நமது குடும்பத்தாரையும் நம்மையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்